சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 18
பொழிப்புரை. வாக்கு என்ற இந்திரியம், அதாவது வாய் ஆகிய உறுப்பில் நிற்கும் சப்த தன்மாத்திரையை பற்றி நின்று பேசுதலை செய்யும். பாதம் என்ற இந்திரியம், அதாவது கால் ஆகிய உறுப்பில் நிற்கும் பரிச தன்மாத்திரையை பற்றி நின்று போக்குவரவு செய்யும். பாணி என்ற இந்திரியம், அதாவது கை ஆகிய உறுப்பில் நிற்கும் உருவ தன்மாத்திரையை பற்றி நின்று ஏற்றல் இடுதலை செய்யும். பாயு என்ற இந்திரியம், அதாவது எருவாய் ஆகிய உறுப்பில் நிற்கும் ரத தன்மாத்திரையை பற்றி நின்று மலம் முதலியவற்றை வெளிப்படுத்தும். உபத்தம் என்ற இந்திரியம், அதாவது கருவாய் ஆகிய உறுப்பில் நிற்கும் கந்த தன்மாத்திரையை பற்றி நின்று விந்தினை வெளிப்படுத்தி இன்பம் செய்யும். விளக்கம். செய்யுளில் ஆகாயம், காற்று, அனல், நீர், பார் என்பன சூக்கும பூதங்களாகிய தன்மாத்திரைகளை குறிக்கும். வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம் ஆகிய இந்திரியங்கள் புறத்தே காணப்படும் வாய், கால், கை, எருவாய், கருவாய் ஆகிய உறுப்புகளில் நிற்கும் சப்தம், பரிசம், உருவம், ரதம், கந்தம் ஆகிய தன்மாத்திரைகளை இடமாக கொண்டு நின்று தம் தம் காரியத்தை செய்யும் என்பது கூறப்பட்டது.
தன்மாத்திரை பஞ்சபூதம், இந்த ரெண்டினுடைய தொடர்பிலேதான் கர்மேந்திரியங்கள் ஒவ்வொன்றும் அதனுடைய செயல் இயங்குகின்றன என்பதைத்தான் சொல்லுகிறார்.
கர்மேந்திரியங்கள் செயற்படும் முறையை பின்வருமாறு அட்டவணைப்படுத்தி காட்டலாம். இந்திரியம் சார்பு பற்றுக்கோடு உறுப்பாகிய இடம் செய்யும் தொழில், இதை வந்து பகுத்து சொல்லியிருக்காருங்க. வாக்கு இந்திரியம் சப்த தன்மாத்திரை, உறுப்பாகிய இடம் வாய், செய்யும் தொழில் பேசுதல். பாதம் பரிச தன்மாத்திரை, கால் போக்குவரவு செய்தல். பாணி உருவ தன்மாத்திரை, கை ஏற்றல் இடுதல். வாயு ரத தன்மாத்திரை, எருவாய், மலம் முதலியன வெளிப்படுத்தல். உபத்தம் கந்த தன்மாத்திரை, கருவாய், சுக்கில சோனிதங்களை வெளிப்படுத்தல். இனி அந்த கரணங்கள் ஞானேந்திரியங்களை பற்றி கூறிய இடத்தில் அவற்றால் முதலில் பொருள்களை பொதுவாக அறிவதாகிய நிர்விகற்ப காட்சியே உண்டாகும் எனவும், அதன் பின்னர் அப்பொருள்களின் பெயர், குணம், தொழில் முதலியவற்றை சிறப்பாக அறிவதாகிய சவிகற்ப காட்சி அந்த கரணங்களினால் உண்டாவதாகும் எனவும் குறிப்பிட்டோம். அவ்வந்த கரணங்கள் தொழிற்படும் முறையினை இச்செய்யுளில் எடுத்துரைக்கின்றார் ஆசிரியர்.
படிப்படியாக மேலே போய் கொண்டிருக்கிறோம். பூதங்கள், பூத காரணங்கள் ஆகிய தன்மாத்திரைகள், தன்மாத்திரைகளில் இருந்து ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் முதலியவை, பிறகு அதற்கு மேலே இப்ப அந்த கரணங்களுக்கு போகிறார். உள்ளே இருக்கக்கூடிய கருவிகள்.
பாடல் 16. அந்த கரணம் அடைவே உரைக்க கேள், அந்த மனம் புத்தியுடம் ஆங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்து ஆங்கு உற்றது சிந்திக்கும் உணர். பதவுரை. அந்த கரணம் அகக்கருவிகளை அடைவே வரிசைப்பட உரைக்க யாம் கூற கேள் கேட்பாயாக. அந்த மனம் மனமும் புத்தியுடன் புத்தியோடு ஆங்காரம் அகங்காரமும் சிந்தை சித்தமும் ஆகியவை இவை இக்கருவிகளாம் பற்றி பொறி வழியாக வந்ததை மனம் பற்ற அது நிச்சயித்து மனம் பற்றியதனை புத்தி இஃது இன்னது என்று நிச்சயிக்க பல்கால் எழுந்திருந்து அகங்காரம் இச்செயல்களுக்கு அடிநிலையாக அமைந்து நான் இதனை செய்வேன் என பலகாலும் முந்தியழ அங்கு உற்றது அங்கனம் அறியப்பட்டதை சிந்திக்கும் சித்தம் மீள மீள சிந்திக்கும் உணர் அந்த கரணங்களின் செயல்களை இவ்வாறு உணர்ந்து கொள்.
அதாவது இது முன்னமே நாங்கள் படித்தது, ஒரு உறுப்பிலே ஒரு ஞானேந்திரியங்களிலே ஏதாவது ஒன்றினாலே ஒரு காட்சி காணப்படும். அந்த காட்சி நிர்விகற்ப காட்சியாக இருக்கும். நிர்விகற்பம் என்ற சொல்லை சொல்லாமலும் விடலாம். இந்த சொற்கள் பயிற்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். பிரிவற்ற காட்சியாக இருக்கும் நிர்விகற்பம், பிரிவற்ற காட்சி. பிரிவற்ற காட்சி ஒரு பொருள் பற்றிய தெளிவை தராது. அப்படியானால் ஞானேந்திரியங்களாகிய ஐந்தும் தருகிற காட்சி அத்தனையுமே நிர்விகற்ப காட்சி தான். ஆகவே அது அறிவை நமக்கு தர வாய்ப்பில்லை. அது அறிவை தர வேண்டுமானால் அது அந்த கரணங்களோடு தொடர்புபட்டுதான் அறிவை தர வேண்டும். அந்த வகையிலே பொறிகளிலே விழுகிற காட்சி உச்சென்று மனதினாலே ஆராயப்பட்டு புத்தியினாலே நிச்சயிக்கப்பட்டு இந்த இரண்டு செயல்களையும் அகங்காரம் தூண்ட அந்த செயல்கள் தொடர்ந்து நிகழ்ந்து அந்த நிகழ்வினாலே நாம் பெறுகிற அனுபவத்தை தான் சன்வேதனை காட்சி என்று சொல்கிறோம். இந்த மனம், புத்தி, சித்தம் என்கின்ற மூன்றும் தான் அகங்காரம் தூன்ற, மனம் ஆராய தலைப்பட, அதனாலே புத்தி நிச்சயித்து நமக்கு ஞானேந்திரங்களுடைய அனுபவத்தை சரியான முறையிலே தருகிறது. இது இன்னது என்று ஒரு பொருளை காணுகிற ஆற்றலை இவை இரண்டும் இணைந்துதான் நமக்கு தருகின்றன. சித்தம் என்பது இந்த மூன்றினுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய அடிப்படை என்று பின்னாலே படிக்கப் போகிற நூல்கள் சொல்லும். சித்தத்திலே அலைகள் இருக்காது, அதை புரிந்து கொள்ளுங்கள். சித்தம் அறிவினுடைய அறிவை பெறுகிற ஒரு கருவிதான். மனதிலே, புத்தியிலே, அகங்காரத்திலே அலைகள் இருக்கும். அலைகள் இருக்கிற பொழுது எந்த ஒன்றும் தெளிவாகாது, 100% தெளிவாகாது. எப்பொழுது அலைகள் அடங்குகிறதோ அங்கே தோன்றுகிற எண்ணப்பதிவு தான் தூய பதிவு. சித்தத்தினுடைய வேலை என்ன என்று கேட்டால், நீங்கள் இதுவரை, இதுவரை என்றால் இத்தனை பிறவிகளிலும் பெற்ற அறிவு அனுபவங்களை அது தன்னுள்ளே பதிவு செய்து அப்படியே அமைதியாக இருக்கும். இப்ப என்ன என்ன சொல்கிறீர்கள், ஹார்ட் டிஸ்கா, எல்லா செய்தியையும் போட்டு வைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, அதுக்குள்ளே எல்லா செய்தியும் போய் கிடக்கும். எதிலே கிடக்கும், சித்தத்திலே கிடக்கும். சித்தத்திலே அலைகள் இல்லாதபடியால் அங்கே இருக்கிறதுதான் அந்த உண்மை சிந்தனை தன்மை கொண்டதாக இருக்கும் என்கிறார். சிதம்பரத்துக்கு சேக்கரார் சுவாமிகள் போகிறார். சிதம்பரத்து சிவனை பார்க்கிறார். பார்த்த உடனே அவர்கள் ஏற்பட்ட அந்த அனுபவத்தை சேக்கரார் சுவாமிகள் இல்லை, சுந்தரர் போகிறார். சுந்தரர் போய் சிவனை பார்த்த உடனே ஏற்பட்ட அனுபவத்தை சேக்கரார் பதிவு செய்கிறார். அந்த பதிவு செய்கிற பாடல் ஒரு நல்ல பாடல். இந்த தத்துவங்களை எல்லாம் நாம் விளங்குறது காணப்படாவர் என்று சொன்னார் என்றால், ஐந்து பேரறிவும் கண்களே கொண்ட மெய்வாய் கண்மூக்கு செய்வை என்கின்ற இந்த ஐந்து கருவிகளிலே ஒரு கருவி இயங்க மற்ற கருவிகள் எல்லாம் தன்னுடைய சக்தியை அந்த கருவிக்கு கொடுத்து விட்டு அமைதியாகி விடுறான். எப்பொழுதும் பாருங்கள், ஒரு டேங்கிலே தண்ணி இருக்கிறது. அந்த டேங்க் தண்ணியை ஐந்து பைப் வழியாக நாம் எடுக்கிறோம். ஐந்து பைப்பை திறந்து விட்டால் டேங்க்ல இருக்க தண்ணி வேகத்துக்கு ஏற்ப தண்ணி வரும். இதிலே நாலு பைப்பை நீங்கள் பூட்டி விட்டால் இந்த ஒரு பைப்பாலே வருகிற தண்ணியிலே வேகம் கூடும் அல்லவா? நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறது அல்லவா? ஒரே ஒரே பைப்லே ஐந்து பைப் வைத்து தண்ணி எடுக்கிற பொழுது வருகிற வேகத்தை விட அந்த நாலு பைப்பை கூட்டினவனே ஒரு பைப்பாலே தண்ணி வருகிற பொழுது வேகம் வருவது போல ஐந்து புலனும் வேலை செய்கிற, ஐந்து அறிவு கருவியும் வேலை செய்கிறதிலே நாலு கருவியை நிறுத்திவிட்டால் ஒரு கருவி மற்ற நான்கு கருவிகளினுடைய வேகத்தையும் பெற்று கூர்மையுறும் என்பது இவர்களுடைய நம்பிக்கை. அது உண்மை என்றுதான் நான் நினைக்கிறேன். அன்றைக்கும் உங்களுக்கு சொன்னேன், அதனால்தான் குருடர்கள் எக்ஸிடென்ட் படுவதில்லை. நம்மை போன்றவர்கள் தான் எம்புடனும் வேலை செய்வதாக நினைத்து அங்கங்கே தளர்ந்து எக்ஸிடென்ட் படுகிறோம். அந்த செய்தியை சொல்கிறார். சிவனுக்கு முன்னாலே போய் நின்ற உடனே நாலு சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும் பிரகாசமாக வேலை செய்தது. சிவனை கண் மட்டும் காணுகிறது. ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள. அடுத்ததுதான் சொல்லுகிறார். இப்ப நாங்க படிக்கிற சமயம் அளப்பரு கரணங்கள் நான்கும், இந்த அந்த கரணங்கள் என்று சொல்லப்படுகிற நான்கும் சிந்தையே ஆக அலைகள் தருவதாகிய அகங்காரம், மனம், புத்தி எல்லாம் அடங்கி அலையற்ற சிந்தையிலே போய் அப்படியே கண்காட்சி பதிகிறதாம். சிவனை அப்படியே உள்வாங்கி அகத்துக்குள்ளே பதிக்கிறார். அலைகள் இல்லை. நாங்கள் சாமி கும்பிடுற பொழுது அலைகள், ஆயிரம் அலைகள் இருக்கின்றன. எல்லா அலைகளும் நம்மை முழுமையாக இறைவனை காண விடுவதில்லை. இவருக்கு என்ன நடந்ததாம், இந்த ஈர்ப்பினாலே மற்ற நான்கு உறுப்புகளும் நீங்கின. வெளியிலே புறத்திலே அகத்திலே மூன்று உறுப்புகள் தம் வேலையை நிப்பாட்டி விட்டு சித்தத்திடம் மட்டும் கொடுத்து விட்டு இருந்து விட்டன. அப்போ அளப்பரு கரணங்கள் நான்கும் சிந்தையாக அது மட்டும் போதாது. திரு சொல்லுகிறார் சேர்க்கிறார், குணமொரு மூன்றும் திருந்து சாத்விகமே ஆக, முக்குணங்களிலே ரெண்டு குணங்கள் தம் வேலையை விட்டுவிட்டன. சாத்வீகம் மட்டும் வேலை செய்கிறதா, தூய சாத்வீகம். எங்களுக்கு சாத்வீகம் வேலை செய்கிற பொழுது கூட ராஜசம் தாமசம் கலவையிலேதான் வேலை செய்யும். அவருக்கு மற்ற ரெண்டு செத்தே போய்விட்டது என்கிறார். தனியே சாத்வீகம் திறந்து சாத்வீகமே ஆக, கங்கை வாழ் சடையன் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த வேர் இன்ப வெள்ளத்துள் மூழ்கி மாறிலா மகிழ்ச்சியுள் மலர்ந்தார். அப்படியே அந்த இறை அனுபவத்துக்குள்ளே கரைந்து போனார் என்று சேர்க்கிறார் பாடுகிறார். இந்த நிலையை நமக்கும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். எங்களுக்கு இந்த பேரறிவும் வேலை செய்யும், அளப்பரு கரணங்கள் நான்கும் வேலை செய்யும், குணமுறு மூன்றும் வேலை செய்கிறபடியால் தான் சிவனை உள்வாங்க முழுமையாய் உள்வாங்க முடியாமல் தவிக்கிறோம். ஒரு குறியீடு காட்டி இப்படியும் கும்பிடலாம் என்று சேர்க்கிறார். நமக்கு அதான் இந்த புராணங்களை படிப்பதிலே சில பேர் விளையாட்டாக என்ன புராணம் தானே என்பார்கள். இந்த செய்திகள் படிக்காமல் இந்த இடங்கள் விளங்க முடியாது. இப்ப நாங்கள் படிக்கிற விஷயத்துக்கு இவையெல்லாம் இலக்கியங்கள். நாங்கள் படிப்பது இலக்கணம் என்றால் அது இலக்கியம். இந்த நான்கு வேலையையும் தான் நம்முடைய அந்த கரணங்கள் செய்கின்றன. மனம் ஆராய, புத்தி நிச்சயிக்க, அகங்காரம் தூண்ட, இது மூன்றினாலே வருகிற அறிவுகளை அலையில்லாமல் உள்வாங்கி பாதுகாப்பது சித்தம். இனி படியுங்க.
பதவுரை ஒரு அடி வலது பக்கம் படிச்சிருங்க. அகக்கருவிகளை வரிசைப்படையாம் கூற கேட்பாயாக, மனமும் புத்தியோடு அகங்காரமும் சித்தமும் ஆகியவை இக்கருவிகளாம் பொறி வழியாக வந்ததை மனம் பற்ற, மனம் பற்றியதனை புத்தி இகுது இன்னது என்று நிச்சயிக்க, அகங்காரம் இச்செயல்களுக்கு அடிநிலையாக அமைந்து நான் இதனை செய்வேன் என பலகாலம் முந்தியழ, அங்கனம் அறியப்பட்டதை சித்தம் மீள மீள சிந்திக்கும், அந்த கரணங்களின் செயல்களை இவ்வாறு உணர்ந்து கொள். பொழிப்புரை. அகக்கருவிகள் நான்கினையும் முறையே கூறுகிறோம். கேள். அவை மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என அழைக்கப்பெறும். புறத்தே உள்ள புலனை ஒரு புலத்தே புறத்தே உள்ள ஒரு புலனை அதற்குரிய பொறியானது கவர்ந்து தர மனம் அதனை பற்றும். மனம் பற்றியதனை புத்தி இகுது இன்னது என்று நிச்சயிக்கும். அகங்காரம் இச்செயல்களுக்கு அடிநிலையாக அமைந்து முன்னும் பின்னும் யான் செய்வேன் என முந்தி எழும். சித்தம் உற்ற அப்பொருளை பற்றி மீள மீள சிந்திக்கும். விளக்கம். ஆன்மா இந்நான்கு கருவிகளையும் பற்றி நின்று உலகப் பொருள்களை சிறப்பாக உணர்ந்து அவற்றில் அழுந்துகிறது. மனம். நிர்விகற்ப காட்சியின் பின்னர் ஆன்மா மனத்தை பற்றி நின்று இஃது அதுவாகுமோ இதுவாகுமோ என்ற பல வகையில் ஐயுறும்.
ஒன்றை மட்டும் கவனிங்கள், எல்லாவற்றுக்கும் ஆன்மா ஆன்மா என்று சேர்க்கிறார். ஏனென்றால் ஆன்மா ஆராயும் அனாதத்துக்கும் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அறிவு பொருள் ஆன்மா மட்டும்தான். எப்படி மெய்வாய்கண் மூக்கு செவி பஞ்சபூதங்களில் பஞ்சபூதங்களின் செயற்கையாக உண்டாகின்ற சடக்கருவிகளோ அதுபோல மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்பவையும் சடக்கருவிகள் தான். இந்த கருவிகளுக்கூடாக ஒரு செய்தியை பெற்று அனுபவத்தை உண்டாக்கி கொள்வது ஆன்மா என்றபடியால் அந்த ஆன்மாவை பொருத்தி பொருத்தி அந்த நூல் ஆசிரியர் சொல்லுகிறார்.
மனம். நிர்விகற்ப காட்சியின் பின்னர் ஆன்மா மனத்தை பற்றி நின்று இஃது அதுவாகுமோ இதுவாகுமோ என்று பல வகையில் ஐயுறும். இங்கனம் ஐயுறுவதற்கு கருவியாவது மனமாகும். புத்தி. பின் ஆன்மா புத்தியை பற்றி நின்று அப்பொருளின் பெயர், இனம், குணம், தொழில் முதலியவற்றை உணருமாற்றால் இஃது இன்னதே என்று துணியும். இவ்வாறு துணிவதற்கு கருவியாவது புத்தியாகும். அகங்காரம். இனி எச்செயலிலும் ஆன்மா முன்னர் முனைந்து எழுவதற்கு கருவியாவது அகங்காரமாகும். அகங்காரம் என்பதற்கு யான் என்று எழுவது என்பது பொருள். இஃது அகங்காரம் ஆங்காரம் என்றும் வழங்கப்பெறும். எனவே மனம் நிர்விகற்ப காட்சியை பற்றும் பொழுதும் புத்தி அதனை இன்னது என்று நிச்சயிக்கும் பொழுதும் ஆன்மா இடையிடையே அகங்காரத்தை பற்றி எழுதல் உண்டாகும். இது பற்றியே பல்கால் எழுந்திருந்து என்றார் ஆசிரியர். புத்தி நிச்சயித்த பின்பும் அகங்காரத்தின் செயற்பாடு வேண்டி உள்ளது. எவ்வாறெனில், நிச்சயத்தலின் பயன் அப்பொருளில் ஆன்மா அழுந்தி நுகர்வதுதான். அதற்கும் ஆன்மா யான் இதனை நுகர்வேன் என்று அகங்காரத்தை பற்றி முன்னர் எழ வேண்டும். இவ்வாறு நிச்சயித்த பின்பும் அகங்காரம் எழுதலின் நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்து என நிச்சயத்தலின் பின்னர் அகங்காரத்தின் செயற்பாட்டை வைத்தார் ஆசிரியர்.
அது சரியாக இருக்கிறது.
சித்தம். இனி அழிந்தி அறிதலே அனுபவம் அல்லது நுகர்ச்சி எனப்படுகிறது. ஆன்மா தான் நிச்சயித்த பொருளின் தன்மைகளை எல்லாம் மீள மீள பலவாறு சிந்திக்கும். போதே அப்பொருளில் அழுந்தும் நிலை உண்டாகும். அவ்வாறு உற்று உற்று சிந்திப்பதற்கு கருவியாயிருப்பது சித்தமாம். இது பற்றியே உற்றது சிந்திக்கும் உணர் என்றார் ஆசிரியர். அனுபவமாகிய முடிநிலைக்கு சித்தமே உதவியாயிருத்தலின் சித்தத்தின் செயலை இறுதியில் வைத்து முடித்தார். கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக. சித்தத்தின் செயலை சுந்தரமூர்த்தி நாயனாரின் வாழ்க்கை நிகழ்ச்சி ஒன்றில் வைத்து விளக்கியுள்ளார் சேக்கிழார். சுந்தரமூர்த்திகள் தில்லை சென்று பொன்னம்பலத்தில் ஆனந்த கூத்தாடும் பெருமானை நேர் நின்று கண்டார். அத்திருக்கோலத்தில் ஈடுபட்டு மெய்மறந்து நின்றார். அவரது மனம் வேறு எப்பொருளையும் பற்றவில்லை. புத்தி வேறு பொருளிடத்தில் செல்லவில்லை. அகங்காரம் வேறு பொருளை அறிய எழவில்லை. சித்தம் மட்டுமே செயற்பட்ட நிலை அது. அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக அவர் இறை நினைவில் மீள மீள ஈடுபட்டு அழிந்தி நின்ற அனுபவ நிலையை சேக்கிழார் நுட்பமாக எடுத்து காட்டியுள்ளார். உற்றதை மீள மீள சிந்தித்தல். இனி புதிதாக வரும் பொருள்களை மட்டுமே சித்தம் சிந்திக்கும் என்பதில்லை. முன்னரே புத்தி உணர்ந்து வைத்துள்ள பொருள்களையும் சித்தம் மீள பற்றி நின்று சிந்திக்கும். நாம் முன்பு நிகழ்ந்தவற்றையெல்லாம் இப்பொழுது நினைந்து வருந்துகிறோம் அல்லது மகிழ்கிறோம். முன்பு நடந்த சில இனிய நிகழ்ச்சிகளை இப்பொழுது நிகழ்வது போல எண்ணி கழிக்கிறோம். இப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு சித்தமே கருவியாக உள்ளது. அப்புறம் ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குங்க ஐயா, உங்களுக்கு டைம் இருக்கு.
இதுல நிறுத்துவோம். இந்த மூன்று விஷயம் இதுவரையும் படித்ததிலே எனக்கு சொல்ல வேணும் என்றும் எனக்கு வந்தது. அது தொடர்ந்து நினைவுக்கு வருகிறதோ தெரியவில்லை. ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன். ஒன்று, முதலாவது விஷயம் கரணங்கள். நாங்கள் இதனால் வரை கெமிஸ்ட்ரி படித்திருக்கிறோம், பிசிக்ஸ் படித்திருக்கிறோம், என்ன எல்லாமோ படித்திருக்கிறோம். அந்த கல்விகள் நம்மை புறத்தேதான் கொண்டு சென்றன. வெளியிலே தேடுகிற முயற்சியிலே தான் கொண்டு போகின்றன. சித்தாந்தம் படிக்க தொடங்கின பொழுது பாருங்கள், கல்வி அறிவு முன்னோக்கிய தேடல் தொடங்குகிறது. இதுதான் ஞான கல்விக்கும் மற்ற கல்விக்கும் உள்ள வித்தியாசம். புறத்தே தேடி தேடி நீங்கள் எந்த அளவு தேடினாலும் ஒரு காலமும் அந்த தேடல் முடிய போவதில்லை. இந்த அளவோடு புறத்தேடல் முடிந்தது என்று எந்த காலத்திலும் எவராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் புறம் விரிந்து கொண்டே இருக்கிற பொழுது முடிவு வராது. அப்போ தேட தலைப்பட்ட ஒருவன் முடிவு வராமல் இறப்பது என்பது கொடுமை. ஒரு அறிவுத்துறையில ஈடுபடுகிறவர்களுக்கு அது தெரியும். ஒரு விஷயத்தை தேட தலைப்பட்டு அது என்னவென்று முடிவு தெரியாமல் போவது என்பது ஒரு பெரிய ஏக்கத்தோடு தான் நடக்க வேண்டும். வெளித்து வெளியறிவு நோக்கி நகர்கிறவர்களுடைய நிலை இதுதான். புற அறிவு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்னதான் தேடினாலும் அதற்கு அப்பால் ஒன்று உண்டு. ஆகவே அவர்கள் ஒரு நாளும் முழுமி பெற முடியாது. இதை தெரிந்து கொண்டுதான் நம் பெரியவர்கள் உள்ளே தேட தலைப்பட்டார்கள். உள்ளே தேடினார், தேடலினுடைய மூலம் தெரிந்துவிட்டால் நாம் தேடுகிற விஷயம் அகப்பட்டுவிடும். நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு புள்ளியிலே இருந்து கோட்டை நீட்ட கோடு எங்கே முடியும் என்றால் யாராலும் பதில் சொல்ல முடியாது. அந்த புள்ளியை கோட்டை கொண்டு வந்து அந்த புள்ளியையே தொட்டு விட்டோமானால் கோடு முடிந்து போயிடும். அதுபோலத்தான் வெளித்தேடலுக்கூடாக நீங்கள் எவ்வளவு தேடினாலும் அறிவு பூரணப்பட போவதில்லை. அதை தெரிந்து கொண்டுதான் நம் பெரியவர்கள் உள்ளறிவை நாடி நகர்ந்தார்கள். நீங்க படிக்கிற முறையிலேயே பாருங்கள், பூதத்தில இருந்து தொடங்கினோம், மெல்ல மெல்ல ஏறி 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 இப்ப அந்த கர்ணம் வரையும் வந்து சித்தம் வரையும் வந்திருக்கோம். இது நான் சொல்ல நினைத்த ஒரு விஷயம். இன்னொன்று, இதுல பல விஷயங்கள் ஆழமான செய்திகள் உண்டு, நான் மேலோட்டமாக ஒன்றை சொல்லுகிறேன். இந்த மனம் புத்தி என்ற ரெண்டுக்குமான தொடர்பு சொன்னார்களே, அகங்காரம் என்ற இந்த மூன்றுக்குமான தொடர்பு, உலகிலும் இவை பயனுள்ளவை. எந்த ஒரு செய்தியையும் மனம் ஆராய்ந்து அனுப்ப புத்தி சிந்திக்க வேண்டும், புத்தி நிச்சயிக்க வேண்டும், இதற்கு அகங்காரம் தூண்ட வேண்டும். இன்றைய காலத்திலே ஒரு பெரிய ஆபத்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் விஞ்ஞானக்காரர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மனநோய், டிப்ரேஷன் என்று சொல்லுகிறதாகிய மனநோய் பெருநோயாக இளைஞர்களை பற்றி கொண்டிருக்கிறது என்று சில காலங்களுக்கு முன்பு இந்தியா டுடே தமிழிலே வந்தபோது அதில் ஒரு கட்டுரை படித்தேன். 60% ஒரு விதத்திலே தாக்க ஆரம்பிக்கிறது என்று அவர்கள் எழுதியிருந்தார்கள். நாமும் கண்கூடாக காணுகிறோம். இதனுடைய காரணம் என்னவென்று கேட்டால், இந்த மூன்றுக்கு இடையிலே வருகிற இடைவெளி, புத்தி மனம் அகங்காரத்துக்கு வருகிற இடைவெளிதான் இதற்கு காரணம். புத்தி தூண்ட, புத்தி ஆராய மனம் நிச்சயிக்க வேண்டும். இந்த புத்திக்கும் மனதுக்குமான அந்த கனெக்ஷன், அதாவது தொடர்பு அறுபடுகிற பொழுது பேராபத்து நிகழும். மனம் என்ன நடக்கும் என்றால், எந்த ஒன்றையும் நிச்சயிக்க முடியாமல் அலைய ஆரம்பிக்கும். அதுதான் இன்றைய நாங்கள் சொல்லுகிற டிப்ரெஷன் என்ற. அது மட்டுமல்லாமல் இது இன்னது என்று அதை உண்டி அதனாலே காண முடியாது. ஆகவே நிச்சயித்தல் இல்லாத அந்த மன அலைவு தான் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிற டிப்ரெஷன். அப்ப அதை என்ன, புத்தி கனெக்ஷன் இல்லாமல் போய்விட்டால் அதற்கு அகங்கார குன்றுதல் ஒரு காரணம். கனெக்ஷன் இல்லாமல் போய்விட்டால் மன அலைச்சல் என்கிற ஒன்று பலதையும் பொய்யாக கற்பனை பண்ணி, கை வந்தது, பிசாசு வந்தது, அது வந்தது, இது வந்தது என்று அள்ளுகிற அலைச்சல் தான் இந்த டிப்ரெஷனுக்கு காரணம். இப்போ மன அறிவு பெறுவதற்கு நம்முடைய தத்துவ அறிவு ரொம்ப முக்கியம். அப்ப என்ன செய்ய வேணும் என்று கேட்டால், மனதை பழையபடி புத்தியோடு தொடர்பு படுத்த வேண்டும். அதற்கு ரெண்டு வழி நம்முடைய பெரியவர்கள் வைத்திருந்தார்கள். ஒன்று, திருவயது முதலேயே இறை நம்பிக்கை, கடவுள் இருக்கிறானா இல்லையா என்று அது ஒன்று முக்கியமாக இருக்கணும். இல்லை என்றே வைப்போம், கடவுள் இல்லை என்று கூட வைத்துக் கொள்வோம். ஆனால் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லி உண்டாக்குகிற நம்பிக்கை என்றது என்ன ஆக்கும் என்று கேட்டால், இந்த புத்தி மன இடைவெளி வருகிற பொழுது, மனம் அலைகிற பொழுது, எனக்கு துணை யாரும் இல்லையா என்கிற பொழுது, எனக்கு மேலே ஒரு சக்தி துணை செய்யும் என்ற நம்பிக்கை என்னுடைய மனதை பழையபடி ஒருமைப்படுத்தி புத்தியோடு தொடர்பு படுத்தும். இன்றைக்கு இந்த விஞ்ஞானிகளுக்கு இது விளங்கவில்லை. அவர்கள் என்ன முதல்ல அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் இன்னொரு வழி சொல்லுகிறார், ரெண்டு வழி சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒன்று, மனதை மனவுக்கும் புத்திக்கும் தொடர்பு அற்று போய்விட்டால், மனம் புத்தியை பெற்ற முடியாமல் நின்றால், புத்தி வலிமையுள்ள ஒருவன், இந்த மனக்குழப்பம் உள்ள ஒரு ஆன்மா ஒருவனோடு பேசி 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 தன்னுடைய சக்தியை இவனுக்கு இவனுடைய மனதுக்கு செலுத்தி, அதாவது தன்னுடைய புத்தி சக்தியை மனதுக்கு, அதுதான் அந்த என்ன என்ன செய்கிறார் இந்த நோய்க்கு என்னமோ சொல்ல, அந்த
கவுன்சிலிங்
கவுன்சிலிங் செய்கிறவருடைய வேலை, மனதை செலுத்தி அதை கொஞ்சம் சார்ஜ் பண்ணி பழையபடி அவனுடைய புத்தியோடு மனதை தொடர்பு படுத்தி விடுது. இது ஒரு ஒரு மிகப்பெரிய வேலை. அதற்கு அதை செய்கிறவன் ரொம்ப ரொம்ப வலிமை உள்ள புத்தி கொண்டவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எல்லாரும் அதை பயிற்சி மாதிரி செய்ய தொடங்கி விட்டார்கள். அது ஆபத்திலே அவனை பைத்தியக்காரனாக்கி அப்படி தொடர்பு படுத்தினால் அந்த மனம் பழையபடி வேலை செய்து புத்தியை பெற்றும். இதெல்லாம் இந்த இயக்க அறிவு தெரிந்தால்தான் நாம் இதை இதில் இன்னும் இதுக்குல நிறைய இருக்கிறது, நேரம் போய்விட்டது. இதை நீங்கள் ஆராய்ந்தால் தெரியும், இந்த தொடர்பு ஏற்படுத்தும். ஒன்று, கடவுள் நம்பிக்கை, எதை பிடிப்பது என்று தெரியாமல் அந்தரிக்கிற பொழுது, மனம் அந்தரிக்கிற பொழுது, ஒன்று, இன்னொருவனுடைய அறிவு துணை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கை துணை செய்ய வேண்டும். அதனால்தான் கடவுள் நம்பிக்கையோடு இருந்த பழைய தலைமுறைக்கு இந்த இந்த நோய்கள் குறைந்திருந்தது. மனத்தொடர்பு பற்றிய இன்றைக்கு கடவுள் நம்பிக்கையிலே ஈடுபடுத்துவதில்லை. கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போனவர் 50%. இருந்தாலும் அதுல ஈடுபடுத்துகிற, பூ வைப்பது, சாமி கும்பிடுவது, தேவாரம் பாடுவது, கோயிலுக்கு போவது என்ற அந்த அந்த ஆசாரங்களை கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களே தொலைத்து விட்டார். அப்படி தொலைத்து விட்டபடியால் தான் இறை நம்பிக்கை ஆழமாக இல்லாமல் போய் அதனுடைய விஷய என்ன ஆகிறது என்றால், மனம் தளர்ச்சி உருவது பற்ற ஒன்றும் இல்லாமல் தத்தளித்து நல்ல பேர் தொலைத்தார். ஆகவே இது சம்பந்தமாகவும் அந்த கர்ணங்கள் படிக்கிற பொழுது நீங்கள் சிந்திக்கலாம். மூன்றாவது விஷயம் மறந்து போய்விட்டது, அடுத்த வகுப்பிலே அதை பற்றி சொல்லுங்கள். இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறுத்தலாம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.